அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 17 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் பாகிஸ்தானின் பெஷாவர் நகரில் பள்ளிக்கூட தாக்குதலில் கொல்லப்பட்ட 132 சிறார்கள் உள்ளிட்ட 141 பேருக்கான அஞ்சலிகள் தொடரும் பின்னணியில் பாகிஸ்தானின் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாத பிரச்சனைகளில் அடுத்து என்ன என்பது குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம்.
It may turn out to be a watershed in Pakistan's history. It may turn out to be a 9/11 incident in Pakistan's history in its fight against terrorism or war on terrorism. But we have to see how does...
இந்திய இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் அந்நாட்டு ராணுவத்தினர் மத்தியில் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஆதரவாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டுகள் குறித்த செய்திகள்.
தேர்தல்கள் திணைக்களம் சட்டமன்றங்கள் தொடர்பாக உரிய இடத்துக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை ஒன்று நடைபெறுவதாய் உடனடியாக அதனை தடுத்து நடத்த முயற்சிக்கும்.
தலாயிலாமா என்னும் மத தலைவரின் பதவியை வகிக்கும் கடைசி நபர் தானாகவே இருக்கக்கூடும் என்று தற்போதைய தலாயிலாமா தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சங்கீதராஜன்.
பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதம் முற்றாக ஒழிக்கப்படும் என்று பிரதமர் நவாஸ் ஷெரீப் உறுதியளித்துள்ளார். பெஷாவரில் நேற்று செவ்வாய்க்கிழமை 140 அதிகமான பள்ளி மாணவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து நடைபெற்ற அனைத்து முக்கிய கட்சிகளின் கூட்டத்திற்கு பிறகு நவாஸ் ஷெரீப் இதனை அறிவித்தார். அந்த கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உயிரிழந்த சிறார்களின் தியாகம் வீணாகக்கூடாது என்பதில் நாடு முழுவதும் ஒத்த கருத்து உள்ளது என்று மேலும் தெரிவித்தார். இதனிடையே தங்களுக்கு எதிராக இராணுவத்தினர் முன்னெடுக்கும் தாக்குதல் நடவடிக்கை பதிலடியாகவே அந்த பள்ளிக்கூடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தாலிபான் பேச்சாளர்கள் கூறியுள்ளார்கள். இதேவேளை பாகிஸ்தானில் மீண்டும் தூக்கு தண்டனை அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார்.
10 முன்னர் ஈராக்கில் நடந்த போரில் 9 ஈராக்கிய கைதிகளை பிரிட்டிஷ் துருப்புகள் சில வழிகளில் முறைகேடாக நடத்தியிருந்ததாக நீண்ட காலமாக நடைபெற்று வந்த ஒரு பொது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. அதில் விசாரணை செய்வதற்கு முன் கைதிகளை தூங்க விடாமல் தொந்தரவு செய்வது முறைகேடான ஒரு வழிமுறையாக கையாளப்பட்டது. பிரிட்டிஷ் துருப்புகள் பல கைதிகளை கொலை செய்து சிதைத்ததாக வெளிவந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் அவை பொய்யான குற்றச்சாட்டுகள் என்றும் விசாரணையின் முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இங்கிலாந்து திருச்சபை தனது முதல் பெண் ஆயரை நியமித்துள்ளது. இதையடுத்து வணக்கத்திற்குரிய லிபி லேன் அம்மையார் ஸ்டாக்போர்ட் நகரின் ஆயராக அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பொறுப்பேற்பார். இதன் மூலம் பல ஆண்டுகளாக ஆண்கள் மட்டுமே ஆயராக வர முடியும் எனும் நடைமுறை இங்கிலாந்தின் ஆங்கிலிக்கன் திருச்சபையில் முடிவுக்கு வருகிறது. இந்த நியமனத்தின் மூலம் தான் மிகவும் உவகை அடையும் அதே நேரம் அயர்ச்சியும் அடைந்துள்ளதாகவும் ஆயராக நியமிக்கப்பட்டுள்ள லிபி லேன் அம்மையார் தெரிவித்துள்ளார். சர்ச் ஆஃப் இங்கிலாந்தில் முதல் முறையாக 1994 பெண்கள் மத குருக்களாக நியமிக்கப்பட்டார்கள்.
போப் பிரான்சிஸ் அவர்களின் 78 பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ரோமில் உள்ள வேட்டிக்கன் நகரில் ஆயிரக்கணக்கான டாங்கோ நடன கலைஞர்கள் கூடியுள்ளனர். அர்ஜென்டினாவை சேர்ந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் தாம் போப்பாண்டவர் ஆவதற்கு முன்னர் அளித்திருந்த ஒரு பேட்டியில் தனக்கு தனது நாட்டின் தேசிய நடனமான டாங்கோ நடனம் மிகவும் விருப்பம் என்று தெரிவித்திருந்தார். கண்ணை கவரும் வகையில் கிட்டத்தட்ட 2 நடைபெறவுள்ள இந்த நடன கொண்டாட்டங்களில் கிட்டத்தட்ட 7,000 நடன கலைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள்.
எபோலா நோய் இருப்பவர்களை கண்டுபிடிக்க தலைநகர் ஃப்ரீ டவுனில் வீடு வீடாக சோதனை நடத்த சியரா லியோனின் அரசு திட்டமிட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் வியாபாரம் தடை செய்யப்படும் என்றும் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு ஆட்கள் செல்வது கட்டுப்படுத்தப்படும் என்றும் அதிபர் அறிவித்துள்ளார். எபோலா நோயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கிறிஸ்துமஸ் மற்றும் புதுவருட கொண்டாட்டங்களை அதிகாரிகள் தடை செய்துள்ளார்கள். அங்கு ஏற்கனவே இந்த ஆண்டு மட்டும் 6,800 பேர் இந்த கொடிய நோயினால் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். வார நாட்களில் சனிக்கிழமைகள் பொருட்கள் வாங்குவதற்கு மட்டுமே மக்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது.
ஐரோப்பிய ஒன்றியத்தால் தடை செய்யப்பட்டுள்ள பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் பாலஸ்தீன தீவிரவாத அமைப்பான ஹமாஸ் இயக்கம் இடம்பெறக்கூடாது என்று ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் 2 உயர்ந்த நீதிமன்றமான பொது நீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பில் அந்த அமைப்பை கருப்பு கொடி பட்டியலில் சேர்த்ததற்கான வழக்கு சரியாக அமைக்கப்படவில்லை என்று கூறியுள்ளது. எனினும் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் நடைமுறைக்கு வந்தாலும் அடுத்து வரக்கூடிய விசாரணைகளை ஒட்டியே இறுதி முடிவு இருக்கும் என்றும் பொது நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஊடகங்களின் அறிக்கைகளின் அடிப்படையில் மட்டும் இந்த இயக்கம் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஹமாஸ் இயக்கத்தின் நடவடிக்கைகளை சரியாக ஆராயாமல் அது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் பாகிஸ்தானின் செய்தி. பாகிஸ்தானின் பெஷாவரில் பள்ளிக்கூட தாக்குதலில் கொல்லப்பட்ட 132 சிறார்கள் உள்ளிட்ட 141 பேருக்கான அஞ்சலிகள் இன்றும் தொடர்வது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். இது குறித்த மேலதிக விவரங்களை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
பாகிஸ்தானில் இன்று காலை பிரகாசமாகத்தான் விடுந்திருக்கின்றது. ஆனால் மக்கள் அனைவரும் நேற்றைய இருண்ட நினைவுகளிலிருந்து மீள தடுமாறுகின்றார்கள். பள்ளிக்கூடங்களிலெல்லாம் மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த மாணவர்களுக்காக பிரார்த்திக்கின்றார்கள். தற்பொழுது அந்த சம்பவம் நடந்த பள்ளிக்கூடத்தின் படங்கள் எல்லாம் கூட ஊடகங்களில் வர தொடங்கிவிட்டன. எல்லா இடங்களிலும் இரத்த கரையும் துப்பாக்கி சென்ற துவாரங்களும் தான். தலிபான்களால் கொல்லப்பட்ட மாணவர்களுக்கான இறுதி நிகழ்வுகள் இன்று பல இடங்களில் நடந்திருக்கின்றன. எங்கும் பலத்த சோகம். 130 சிறுவர்களும் 9 ஆசிரியர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தானில் தலிபான்கள் நடத்திய மிகவும் மோசமான தாக்குதலாக இது பார்க்கப்படுகின்றது. நாங்கள் இதனை கண்டிக்கின்றோம். பாகிஸ்தானின் எதிர்காலம் இந்த பிள்ளைகள் தான். அவர்கள் வெறும் மாணவர்கள். நடக்கின்ற இராணுவ நடவடிக்கைகளுக்கும் வேறு விஷயங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவர்கள் அப்பாவி மாணவர்கள் என்றார் இறந்து போன மாணவர் ஒருவரின் உறவினர். சுமார் 8 மணி ஆலங்கள் நடந்த அந்த தாக்குதலில் மேலும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். பெஷாவாரின் அந்த பள்ளிக்கூடத்தில் இறந்தவர்களை பெரும்பாலானோர் வடமேற்கு பகுதியைச் சேர்ந்தவர்கள். அது இராணுவத்தால் நடத்தப்பட்ட பள்ளிக்கூடம். அதில் படித்த பல பிள்ளைகள் இராணுவத்தினரின் குழந்தைகள் தான். ஆனால் சிவிலியன்களின் பிள்ளைகளும் அங்கு படிக்கின்றார்கள். பாகிஸ்தானிய தலிபான்கள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். தமது போராளிகளை இலக்கு வைத்து அரசாங்க படைகள் நடத்தும் தாக்குதலுக்கான பதிலடி இது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களது கூட்டாளிகளான ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் கூட இதனை கண்டித்திருக்கின்றார்கள். பாகிஸ்தானில் 3 தேசிய தினத்தை பிரதமர் அறிவித்திருக்கின்றார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சோகத்தை தேசமும் பகிர்ந்து கொள்வதாக இந்த செய்தி கூறுகின்றது. ஆனால் பயங்கரவாதிகளுக்கான செய்தி என்பது இந்த இரத்த களரிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான்.
பிபிசி தகவல்களை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். உலகை உலுக்கியிருக்கும் இந்த சிறார் படுகொலைகள் பாகிஸ்தானின் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாத பிரச்சினையில் ஒரு இறுதிகட்ட திருப்பு முனையாக அமையுமா என்பது குறித்த பிபிசியின் ஆய்வுக் கண்ணோட்டத்தை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
பாகிஸ்தானில் நேற்று நடந்த பள்ளிக்கூடத்தின் மீதான தாக்குதல் அங்கிருக்கின்ற அனைத்து தரப்பினரையும் கோபத்துக்குள்ளாக்கியிருக்கின்ற போதிலும், அது தலிபான்களுக்கு எதிரான அந்த நாட்டின் போரில் அல்லது பயங்கரவாதத்துக்கு எதிரான அந்த நாட்டின் போரில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது குறித்து அங்கு சந்தேகங்களை நிலவுகின்றன. தீவிரவாத இயக்கங்களை பொறுத்தவரை அவை சில வேளைகளில் முன்பின் சிந்தியாது நடத்துகின்ற சில தாக்குதல்களே அவர்களுக்கு எதிரான பலமான அல்லது ஒட்டுமொத்த பதில் நடவடிக்கைகளுக்கு வழி செய்வதுடன் அவற்றின் அழிவுக்கும் கடந்த காலங்களில் காரணமாகியிருப்பதாக பல இராணுவ ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அந்த வகையில் பாகிஸ்தானிய தலிபான்களால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அவர்களுக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகளை பாகிஸ்தானில் தூண்டிவிட்டு பாகிஸ்தானில் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஒரு திருப்பு முனையாக அமைந்து விடுமா என்று பிபிசியின் உறுதி சேவையின் மூத்த தயாரிப்பாளரான ஷக்லின் இமாம் அவர்களிடம் கேட்டோம்.
It may turn out to be a watershed in Pakistan's history. It may turn out to be a 9/11 incident in Pakistan's history in its fight against terrorism or war on terrorism.
பாகிஸ்தானின் சரித்திரத்தில் இது ஒரு பெரும் திருப்பு முனையாக, பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் இது ஒரு செப்டம்பர் 11 சம்பவமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பாகிஸ்தானில் அரசியல் தலைமையும் இராணுவ தலைமையும் எவ்வாறு பதில் நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாகிஸ்தானில் இப்போது எல்லோரும் கோபத்தில் இருக்கின்றார்கள். தலிபான்களுக்கு ஓரளவு ஆதரவாக பார்க்கப்படுபவர்கள் இங்கிருக்கின்ற நடுத்தர வர்க்க மக்கள்தான். ஆனால் இந்த தாக்குதலில் நடுத்தர வர்க்க மக்களின் பிள்ளைகள் தான் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களும் தலிபான்களின் மீது ஆதரத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் இங்கு இன்னமும் தலிபான்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பாக நிர்ணயிக்கப்படவில்லை. அவர்களுக்கு இன்னமும் இந்த நாட்டில் ஆதரவு எஞ்சி இருக்கின்றது. இன்று பிரதமரும் ஏனைய அரசியல் தலைவர்களும் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கின்றார்கள். அதில் அவர்கள் தலிபான்கள் குறித்து மாறுபட்ட கருத்துக்களை பிரதிபலித்திருக்கின்றார்கள். இன்று பிரதமரோ அல்லது இம்ரான்கானோ கூட தலிபான்களின் பெயரை உச்சரிக்கவில்லை. ஆகவே அவர்கள் தலிபான்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போகிறார்களா என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி அவர்கள் தலிபான்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காவிட்டால் இதனை பாகிஸ்தானில் ஒரு செப்டம்பர் 11 பார்க்க முடியாது என்றார் பிபிசியின் உருது சேவையின் மூத்த தயாரிப்பாளரான ஷக்லைன் இமாம். சரி, அப்படியானால் இனி என்ன நடக்கப் போகின்றது என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர்,
Prime Minister of the country has announced that he has ordered a policy to be formed in a week to take effective actions against terrorism, against insurgency.
தீவிரவாதிகளுக்கு எதிரான செயற்திறன்மிக்க நடவடிக்கை எடுக்கும் வகையிலான கொள்கையை 2 வகுக்க வேண்டும் என்று பாகிஸ்தானின் பிரதமர் கூறியிருக்கின்றார். அது நடக்குமா இல்லையா என்பது ஒரு விடயம். அடுத்த ஒரு விடயம் இங்கு யாரை தீவிரவாதிகள் என்பது குறித்ததாகும். பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் இராணுவத்தை தாக்குபவர்கள் அவர்கள் இஸ்லாமியவாதிகளோ இல்லையோ அவர்கள் தீவிரவாதிகளாக கருதப்பட வேண்டும் என்பது ஒரு கருத்து. ஆனால் இதே மாதிரியான செயற்பாடுகளை கொண்ட ஜிகாதிகள் அவர்கள் பாகிஸ்தானின் இராணுவத்தை தாக்காதிருக்கின்ற பொழுது அவர்கள் இங்கு தீவிரவாதிகளாக பார்க்கப்பட மாட்டார்கள். ஆகவே நல்ல தீவிரவாதி, கூடாத தீவிரவாதி, நல்ல தலிபான், கெட்ட தலிபான் என்ற ஒரு வகை நிலைப்பாடு இங்கு பாகிஸ்தானில் இன்னும் இருக்கின்றது. இந்த கருத்தை பாகிஸ்தானின் கொள்கை வகுப்பாளர்களும் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இனி என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றார் பிபிசி உருது சேவையின் மூத்த தயாரிப்பாளர் ஷக்லைன் இமாம்.
பிபிசியின் ஆய்வுக் கண்ணோட்டத்தை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சேவகன். பாகிஸ்தானின் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் இன்று புதன்கிழமை அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தலிபான்களால் பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பள்ளி ஒன்றில் நடத்தப்பட்ட பயங்கர தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் இன்று புதனன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. பெஷாவரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ள 132 பள்ளி குழந்தைகள் உள்ளிட்ட 141 பேருக்கும் இன்று மக்களவை கூடியவுடன் அதன் உறுப்பினர்கள் மௌனமாக அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அந்த மக்களவையில் அப்பாவி பொதுமக்கள் மீதான, அதிலும் குறிப்பாக இதுபோன்ற குழந்தைகள் மீதான தாக்குதலை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்றும், இதற்காக உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் தங்களது முழு சக்தியையும் ஒருங்கிணைத்து தீவிரவாதத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்று கூறி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இன்று விடுத்துள்ள செய்தியில், சிட்னி மற்றும் பெஷாவார் தாக்குதல் சம்பவங்கள் போல் தொடர்ந்து வேறு எதுவும் நடைபெறாமல் தடுக்க அரசு உறுதி கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்தியா உறுதுணையாக இருந்து செயல்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இந்தியாவில் இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் பாதுகாக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் செய்தியாளர்களிடம் கூறினார். குறிப்பாக புதுடெல்லியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அத்தோடு தற்காப்பு பயிற்சிகள் மற்றும் ஆபத்தான சூழல்களை கையாளும் வழிமுறைகளை பயில பள்ளிக்கூடங்களின் நிர்வாகிகளுக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதாகவும் அவர் அப்போது குறிப்பிட்டார். இதே சமயம் மாநிலங்களவையில் மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சியினர் கண்டனம் வெளியிட்டு கோஷங்களை எழுப்பியதால் அந்த அவை இன்றும் முடக்கப்பட்டது. மத்திய அரசு தொடர்ந்து நாட்டில் மதவாத பிரச்சனைகளை உருவாக்கி வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினார்கள். கட்டாய மதமாற்றம் தொடர்பான சர்ச்சைகள் நாட்டில் தொடர்வது குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டு வருகிறது. அதேபோல் இந்தியாவில் மதவாத சகிப்புத்தன்மையை மேம்படுத்த நாட்டில் எத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பது தொடர்பிலும் மோடி விவரிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கட்டாயப்படுத்தினார்கள்.
Let the Prime Minister come and listen and take part in this debate.
நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு இன்று இது குறித்து பேசுகையில், அரசாங்கம் அனைத்து விவகாரங்களுக்கும் தேவையான முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். மேலும் எதிர்கட்சிகளின் தேவையில்லாத அமளியை நாட்டு மக்கள் கவனித்து வருவதாகவும், அவர்களது நம்பிக்கையை அரசியல் கட்சிகள் காப்பாற்ற வேண்டும் என்றும் கூறி எச்சரிக்கை விடுத்தார். நாடாளுமன்றத்தின் அலுவல் பணிகளை தேவையில்லாமல் தடுத்து நிறுத்தும் செயல்களால் பல முக்கிய விவகாரங்களை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். இதனால் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு எதிர்கட்சிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்திய குடியரசு தின நிகழ்ச்சி விழாவில் பங்கேற்க அமெரிக்க அதிபர் ஒபாமா புதுடெல்லி வருவதால் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் டெல்லியில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். வட இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தின் முதல்வர் அடித்ததை தொடர்ந்து ஒரு 7 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறான். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சங்கீதா ராஜன்.
இந்தியாவின் வட மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பரேலி பகுதியில் தனியார் பள்ளிக்கூடம் ஒன்றில் பள்ளி முதல்வர் அடித்ததை அடுத்து 7 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளான். முகமது அராஸ் என்னும் அந்த சிறுவன் பரேலியில் உள்ள TSR பொதுப்பள்ளி என்ற பள்ளிக்கூடத்தில் UKG வகுப்பில் பயின்று வந்தான். 2 மாதத்திற்கான பள்ளி கட்டணமான கிட்டத்தட்ட ₹4,500 பணத்தை அந்த சிறுவன் சார்பில் செலுத்தப்படவில்லை என்பதால் கோபமடைந்த பள்ளி முதல்வர் அவினாஷ் சரஸ்வத் அந்த குழந்தையை பல முறை அறைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குழந்தையை பள்ளி முதல்வர் வேகமாக அடித்ததில் அந்த சிறுவனின் தலை சுவற்றில் இடித்து அவன் மயங்கி விழுந்ததாக அப்பகுதியின் மூத்த காவல்துறை அதிகாரியான பிரஜேஷ் ஸ்ரீவாஸ்தவா தெரிவித்துள்ளார். மயங்கிய சிறுவனை உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பள்ளி முதல்வர் அழைத்து சென்றுள்ளார். சிறுவன் மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்னரே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து பயந்து போன அந்த பள்ளி முதல்வர் சிறுவனின் உடலை தெருவில் விட்டுவிட்டு ஓடிவிட்டார் என்றும் காவல்துறையினர் கூறுகின்றனர். சிறுவனின் பிரேத பரிசோதனையில் தலையில் ஏற்பட்ட அடியின் அதிர்ச்சியால் அவன் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். தலைமறைவான பள்ளி முதல்வர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
செய்தியை தந்தவர் சங்கீதா ராஜன். தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கொல்லப்பட்ட 11 வயது மாணவியின் கொலை தொடர்பில் ஒரு சிறுவனை காவல்துறை கைது செய்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் மாவட்டத்தில் நேற்று 11 வயது மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அந்த சிறுமியின் எதிர் வீட்டில் வசித்து வந்த 15 வயது சிறுவனை காவல்துறை கைது செய்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்திற்கு அருகில் உள்ள கல்யாண பெருங்குப்பத்தைச் சேர்ந்த 11 வயது பள்ளி மாணவி ஒருவரது சடலம் நேற்று அந்த பகுதியில் உள்ள முட்புதரில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக மாணவி படித்த மச்சனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர் ஒருவரை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்த நிலையில் அந்த 15 வயது சிறுவனை காவல்துறையினர் இன்று ஒசூரில் கைது செய்ததாக வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமாரி BBC தமிழோசையிடம் தெரிவித்தார். பலாத்கார முயற்சியில் அந்த மாணவியை கொலை செய்து விட்டதாக கைது செய்யப்பட்ட அந்த சிறுவன் ஒப்புக்கொண்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அந்த சிறுவனை காட்பாடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் சென்னையில் இருக்கும் சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்க உள்ளனர். கொல்லப்பட்ட மாணவியின் சடலம் பிரேத பரிசோதனைக்கு பிறகு இன்று அடக்கம் செய்யப்பட்டது. இதற்கிடையில் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கக் கோரி வேலூரில் பொதுமக்கள் சாலை மறியல் நடத்தினர். சில பகுதிகளில் கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டோர் இழப்பீட்டு திட்டத்தின்படி அந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBC தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான BBC அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் அந்நாட்டு இராணுவத்தினர் மத்தியில் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஆதரவாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் அடுத்த மாதம் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள 7வது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள அதேவேளை தேர்தல் நடைமுறைகளை மீறுகின்ற செயற்பாடுகளும் இடம்பெற்று வருவதாக கஃபே எனப்படும் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் என்ற தேர்தல் கண்காணிப்பு குழு கூறியிருக்கின்றது. குறிப்பாக இராணுவத்தினர் மத்தியில் அரசியல்வாதிகள் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவது தொடர்பாக தமக்கு தகவல்கள் கிடைத்திருப்பதாக இந்த கண்காணிப்பு குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி கோணவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் வவுனியாவில் இத்தகைய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் பிபிசியிடம் சுட்டிக்காட்டினார்.
பிரதான அமாத்தியவரும் தெதினிக்கே சாபாகித்வேன் வவுனியாவே ஹமுதா கந்தூரக்க பிராதேசிய தேசபாலஜன் சாபாகி வெச்ச
பிரதேச அரசியல்வாதிகளுடன் கலந்து கொண்ட அரசியல் கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இராணுவ முகாமுக்குள் உள்ளூர் அரசியல்வாதிகளை அழைத்துச் சென்று அரசியல் கூட்டம் நடத்தப்பட்ட சம்பவமானது இப்போது நடைபெற உள்ள தேர்தல் நடைமுறைகள் குறித்து சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அமையும் என நாங்கள் கருதுகின்றோம். நேற்றைய தினமே இந்த சம்பவம் குறித்து உடனடியாகவே தேர்தல் ஆணையாளரிடம் முறைப்பாடு ஒன்றையும் செய்திருக்கின்றோம். வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் மேல் மாகாணத்திலும் தேர்தல் நடவடிக்கைகளில் இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டிருப்பது தொடர்பாக எமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு இராணுவத்தினரை பயன்படுத்துவதையோ இராணுவத்தினர் மத்தியில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்வதையோ எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இத்தகைய தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் தேர்தல் திணைக்களமே பொறுப்பு கூற வேண்டும் என்றார் கஃபே எனப்படும் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தெனக்கோனவர்கள். இந்த விடயம் தொடர்பாக தங்களுக்கு நேற்றைய தினமே முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பதை தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியா அவர்கள் பிபிசியிடம் உறுதிப்படுத்தினார். இதுகுறித்து மேலதிக தேர்தல் ஆணையாளர் MM முகமது அவர்களை தொடர்பு கொண்டு நிலைமை என்ன என கேட்டேன்.
சட்டமீறல்கள் ஏதேனும் பிரதேசத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு மாவட்டத்திலோ நடைபெற்றால் அந்த தேர்தல் சட்டமீறல் தொடர்பான முறைப்பாடுகளை குறித்த மாவட்டத்திலே இருக்கின்ற முறைப்பாட்டு கையெழுத்து நிலையத்துக்கு சமர்ப்பித்தால் அந்த இடத்திலே இருக்கின்ற அதிகாரிகளும் போலீஸ் உத்தியோகத்தர்களும் அந்த சட்டமீறல் தொடர்பாக உடனடியாக ஆய்ந்து அறிவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. ஆனால் இப்ப நீங்கள் சொல்வது போல இந்த விடயம் நேற்று தேர்தல்கள் திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டது. தேர்தல் திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு தேர்தல் திணைக்களம் தேர்தல் திணைக்களத்தின் குறித்த மாவட்டத்திலே இருக்கின்ற முறைப்பாட்டு கையெழுத்து நிலையத்துக்கு அதை சமர்ப்பித்து குறித்த விடயம் தொடர்பாக தேடி பார்க்கின்ற நேரத்தில் சில வேளைகளில் இத்தகைய பிரச்சார கூட்டங்களோ அல்லது ஏனைய கூட்டங்களோ வைக்கப்பட்டிருந்தாலும் அவை முடிந்துவிடக்கூடிய சாத்திய கூறுகளும் உண்டு. எனவே நடைபெறுகின்ற தேர்தல் சட்டமுறைகள் தொடர்பாக அந்த மாவட்டத்திலே இருக்கின்ற முறைப்பாட்டு கையெழுத்து நிலையத்துக்கு உடனடியாக கையளித்து விட்டு தேர்தல் திணைக்களத்துக்கு அதை பற்றி அறிவித்தால் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் என்பதை பார்ப்பதற்கு இலக்குவாக இருக்கும். இருந்த போதிலும் தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டது போல இராணுவத்தினரிடையே அரசியல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவது சட்டத்தில் இல்லாதவர்களுடைய
அந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றது உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் என்ன விதமான நடவடிக்கைகளை தேர்தல் திணைக்களம் எடுக்கக்கூடியதாக இருக்கும்?
தேர்தல்கள் திணைக்களம் சட்டமீறல்கள் தொடர்பாக உரிய இடத்துக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை ஒன்று நடைபெறுவதாய் உடனடியாக அதனை தடுத்து நடத்த முயற்சிக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு செல்கின்ற பொழுது அத்தகைய ஒன்று நடைபெற்றிருந்தால் தேர்தல்கள் திணைக்களத்திலே இருக்கின்ற தேர்தல் சட்டமீறல்கள் பற்றி முறைப்பாடுகளும் அது பற்றி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் பற்றிய எழுத்து கோப்புகளில் அவை வைக்கப்பட்டிருக்கும். ஏதாவது வழக்கு விடயங்கள் அல்லது தேர்தல் மனுக்கள் தொடர்பான விடயங்கள் வருகின்ற பொழுது அவற்றை சமர்ப்பித்ததற்கு தயார் நிலையில் தேர்தல் திணைக்களம் இருக்கிறது. அத்தோடு தேர்தல் திணைக்களத்துக்கு தற்போது இணைக்கப்பட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்கள் மூலம் அந்த சட்ட வலுவாக்கத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறோம்
என்றார் மேலதிக தேர்தல் ஆணையாளர் MM முகமது அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதேவேளை இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக போட்டியிடும் மைத்ரிபால சிறிசேனாவின் தேர்தல் பிரச்சார மேடை தாக்கப்பட்டு எரியூட்டப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
எதிர்கட்சிகளின் பொதுவேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன கலந்து கொள்ளவிருந்த கூட்டம் ஒன்றுக்காக அமைக்கப்பட்ட மேடையொன்று தாக்கப்பட்டு எரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இன்று அதிகாலை 6 மணியளவில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்தார். இன்று அதிகாலை 2 டிஃபெண்டர் வண்டிகளில் வந்த இனம் தெரியாத குழுவொன்றினால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த அஜித் ரோகண, சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தாக்குதல் நடைபெற்ற இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சில பொருட்களை மேலதிக விசாரணைகளுக்காக அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அஜித் ரோகண, இதனூடாக சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இன்று மாலை நடைபெறவிருந்த கூட்டம் ஒன்றுக்கு இந்த மேடை அமைக்கப்பட்டிருந்தது. ஆயினும் திட்டமிட்டபடி சம்பந்தப்பட்ட கூட்டம் எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட இடத்தில் நடைபெற்றதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன நேற்றைய தினம் கலந்து கொண்ட கல்நேவ பிரதேசத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பாக 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்தார். கல்நேவ பிரதேச சபையின் தலைவர் W. சந்திரதிலக உட்பட குழுவொன்றினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண, இதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கமைய 5 சந்தேக நபர்களை கைது செய்ததாகவும் தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார். அடுத்து சர்வதேச செய்தி ஒன்று. தலாய் லாமா என்னும் மத தலைவர் பதவியை வகிக்கும் கடைசி நபர் தானாகவே இருக்கக்கூடும் என்று தற்போதைய தலாய் லாமா தெரிவித்திருக்கிறார். இது குறித்த BBC தகவல்களை தமிழில் தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
தலாய் லாமா எனும் மதத்தலைவர் பதவியை வகிக்கும் கடைசி நபர் தானாகவே இருக்கக்கூடும் என்று தற்பொழுதைய தலைவர் கூறுகின்றார். திபேத்திய ஆன்மீக தலைவரான அவர் இப்பொழுது நாடு கடந்த நிலையில் வாழ்ந்து வருகின்றார். பல நூற்றாண்டுகளாக இருந்து வரும் நிறுவன அமைப்பு முடிவுக்கு வருமாயின் தலாய் லாமா எனும் பட்டமும் முடிவுக்கு வருவது நல்லது என்று தான் கருதுவதாக அவர் BBC தெரிவித்துள்ளார். தலாய் லாமா எனும் பதவி மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவி, எனவே அது ஒரு நாள் முடிவுக்கு வந்தே ஆகும் என்றும் அவர் கூறுகின்றார். தனக்கு அடுத்து யாராவது ஒரு முட்டாள் தலாய் லாமாவாக வரமாட்டார் என்றும், அவர் தன்னை அவமானப்படுத்திக் கொள்ள மாட்டார் எனும் உத்தரவாதம் இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இப்படியான ஒரு சூழல் வந்தால் அது மிகவும் வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கும் என்றும் தற்பொழுதைய தலாய் லாமா கூறுகின்றார். தலாய் லாமா பதவிக்கு இனி அரசியல் பொறுப்புகள் ஏதும் இல்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், 2011 நாடு கடந்த திபேத்திய அரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட லாப்சாங் சாங்கேயிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தார். தனக்கு அடுத்து இன்னொரு தலாய் லாமா வரவேண்டுமா என்பது திபேத்திய மக்களின் கைகளிலேயே உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தான் இறக்கும் வேளையில் தலாய் லாமா எனும் அந்த பட்டம் தேவையற்ற ஒன்றாக இருக்கக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அவருக்கு அடுத்தவர் யார் என்பதை தாங்களே தேர்வு செய்வோம் என்று சீனா கூறியுள்ளது. கடந்த 1959 திபெத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியை சீன துருப்புக்கள் ஒடுக்கிய பொழுது தலாய் லாமா இந்தியாவுக்கு தப்பி ஓடினார். சமாதானத்திற்கான நோபல் பரிசை பெற்றுள்ள தலாய் லாமாவை ஒரு பிரிவினைவாதி என்று சீன அரசு கருதுகிறது. இவ்வேளையில் தற்பொழுது சீனாவிலிருந்து திபெத் விடுதலை பெற வேண்டும் என்பதை துறந்து சுயாட்சி எனும் மைய பாதையை தற்பொழுதைய தலாய் லாமா வலியுறுத்தி வருகிறார்.
BBC செய்தியை தமிழில் தந்தவர் சிவராமகிருஷ்ணன். அடுத்து தற்போதைய செய்தி ஒன்று, அதையும் தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
அமெரிக்காவும் கியூபாவும் தமது ராஜதந்திர உறவுகளை மீண்டும் ஏற்படுத்திக் கொள்ள வழி செய்யும் முகமாக பேச்சுவார்த்தைகளை தொடங்க உள்ளன. கடந்த 50 வருடங்களாக இரு நாட்டுக்கும் இடையே ராஜதந்திர உறவுகள் இல்லாத நிலையே இருந்து வருகிறது. 5 ஆண்டுகளாக கியூபாவின் சிறைச்சாலை ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க அரசின் ஒப்பந்ததாரரான ஆலன் கிராஸ் விடுவிக்கப்பட்டவுடன் அமெரிக்கா ராஜதந்திர உறவுகளை புதுப்பிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளதான செய்தியை அறிவித்தது. இது தொடர்பிலான முறைப்படியான அறிவிப்பை இன்னும் சிறிது நேரத்தில் அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் கியூப தலைவர் ராவுல் காஸ்ட்ரோவும் வெளியிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முறிந்து போயிருந்த அமெரிக்க கியூப உறவுகளை சீர் செய்வதில் ஒரு பெரிய தடைக்கல்லாக கிராஸ் தடுத்து வைக்கப்பட்டது இருந்து வந்தது. கிராஸ் விடுதலை செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அமெரிக்க சிறைகளில் வைக்கப்பட்டுள்ள 3 கியூப நாட்டு பிரஜைகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தடை செய்யப்பட்ட செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை தமது நாட்டிற்கு கொண்டு வந்தார் எனும் குற்றச்சாட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக கியூபாவின் சிறையில் கிராஸ் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி இருக்கும் நேரத்தில் ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் சங்கீதா.
பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதம் முற்றாக ஒழிக்கப்படும் என்று பிரதமர் நவாஸ் ஷெரீப் உறுதியளித்துள்ளார். மேலும் நாட்டில் மீண்டும் தூக்கு தண்டனையை அறிமுகப்படுத்துவதாகவும் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து திருச்சபை தனது முதல் பெண் ஆயரை நியமித்துள்ளது. இதையடுத்து வணக்கத்துக்குரிய லிபி லேன் அம்மையார் ஸ்டாக்போர்ட் நகரின் ஆயராக.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.